13. இங்கே உனக்கு என்ன வேலை? ஓரிப் மலைக்கு எலியா ஓடிப்போனது மனிதர் எவருக்கும் தெரியாவிட்டாலும் தேவனுக்கு தெரிந்திருந்தது. களைப்பும் சோர்வும் அடைந்திருந்த தீர்க்கதரிசி தன்னை அழுத்திக் கொண்டிருந்த அந்தகார சக்திகளோடு தனியாகப் போராடுமாறு தேவன் அவனை விட்டுவிடவில்லை. எலியாவின் தேவைகளை விசாரிக்கவும் இஸ்ரவேலுக்கான தேவதிட்டத்தை அவருக்கு விவரிக்கவும் தேவனால் அனுப்பப்பட்ட பலத்த தூதன் ஒருவன் மூலம் அவர் தங்கியிருந்த குகைவாசலில் அவனை சந்தித்தார் தேவன். எலியா முற்றிலும் தேவனை நம்ப வேண்டியிருந்தது. அப்போதுதான் பாகால் தொழுகைக்குள்ளாகச் சிக்குண்டவர்களிடத்தில் அவன் தன் ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடும். கர்மேலின் உச்சியில் கிடைத்த முக்கிய வெற்றி மேலும் அநேக வெற்றிகளுக்கு வழி உண்டாக்கியது. தனக்கு முன் அற்புத வாய்ப்புகள் உண்டாயிருக்க யெசபேலின் மிரட்டல்களால் வழிமாறினான். அப்போது அவன் இருந்த பலவீனமான நிலையையும் அவனுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பின் வாய்ப்பான நிலையையும் அந்த தேவ மனிதன் ஒப்பிட்டு அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. 19:9-18. இந்நடிப்படையில் இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. சோதிக்கப்பட்ட தம் ஊழியனை சந்தித்த தேவன், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? கேரீத் நதியண்டைக்கும் அதன் பிறகு சாரிபாத் விதவையிடமும் நான் உன்னை வழி நடத்தினேன். இஸ்ரவேலுக்கு திரும்பிச் சென்று கர்மேலில் சிலை வழி பாட்டுக்காரரான பூசாரிகளை வெல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிட்டேன். இஸ்ரவேலின் வாசலண்டைக்கு ராஜாவின் ரதத்தை வழிநடத்த நான் உன்னை என் பலத்தால் இடைகட்டினேன். அவசர அவசரமாக வனாந்தரம் நோக்கி உன்னை ஓடிவரச் சொன்னது யார்? இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். ஆத்துமா கசப்போடு தன் குறையை தெரிவித்தான் எலியா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்கத் தேடுகிறார்கள் என்று விதும்பினான்.
கெபியை விட்டு வெளியே வந்து மலையின் மேல் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தைக்குச் செவி கொடுக்குமாறு தீர்க்கதரிசியிடம் தூதன் சொன்னான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்குப் பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்குப் பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கரையிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்குப் பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான்.
தெய்வீக வல்லமையின் மகத்தான வெளிப்பாடுகளில் அல்ல, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் தம்மை தமது அடியானுக்கு வெளிப்படுத்த தேவன் முடிவு செய்தார். எப்பொழுதும் மகத்தான காரியம் செய்வது மட்டுமே தேவநோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த வழியாக இருக்க வேண்டியது இல்லை என்பதை எலியாவுக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். கர்த்தருடைய வெளிப்பாட்டை எலியா எதிர்பார்த்திருந்த வேளையில் பலத்த புயல் வீசினது, மின்னல் வெட்டியது, அக்கினி பாய்ந்தது. ஆனால் அவற்றிலெல்லாம் தேவன் இருக்கவில்லை. அதன் பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அவனுடைய எரிச்சல் அடங்கியது. அவனுடைய ஆத்துமா மென்மையாகி இளகியது. உறுதியான விசுவாசத்தோடு தேவனை முற்றிலும் சார்ந்திருந்தால் இக்கட்டான சமயத்தில் அனுகூலமான சகாயத்தை கண்டுகொள்ளலாம் என்பதை இப்போது அவன் கண்டுகொண்டான். தேவ சத்தியத்தை நன்கு படித்து போதிப்பதால் மட்டும் ஆத்துமாக்களுக்கு பாவத்தை உணர்த்திவிடவோ மனந்திரும்பச் செய்துவிடவோ முடியாது. நாவன்மையாலும் பகுத்தறிவாலும் அது கூடாது. குணத்தை மாற்றி வளரச் செய்வதற்காக அமைதியாகவும் உறுதியாகவும் செயல்படுகிற பரிசுத்தாவியின் இனிய தூண்டுதல்களால் மட்டுமே மனிதரின் இருதயங்களை சென்றடைய முடியும். தேவ ஆவியானவரின் அமர்ந்த மெல்லிய சத்தமே இதயத்தை மாற்றுவதற்கான வல்லமை பொருந்தியதாகும்.
எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் கேட்டது.
மீண்டுமாக, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள்.
உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்கத் தேடுகிறார்கள் என்று பதிலளித்தான் தீர்க்கதரிசி. இஸ்ரவேலிலுள்ள துன்மார்க்கர் தண்டிக்காமல் விடப்படுவதில்லை என எலியாவுக்கு பதிலுரைத்தார் ஆண்டவர். அந்த சிலை வழிபாட்டு தேசத்தாரை தண்டிப்பதற்கு தேவனால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் மூலம் அவர் நோக்கம் நிறைவேறவிருந்தது. தேவன் பக்கம் சேர அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்படியாக கண்டிப்பு மிக்க ஒரு பணி செய்யப்பட வேண்டியிருந்தது. எலியா தாமே இஸ்ரவேலுக்கு திரும்பிச் சென்று ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான பாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதன் பின்னர் ஆபேல் மேகோலாவூரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அதன் பிறகு சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று எலியாவுக்கு கட்டளையிட்டார் கர்த்தர். தான் மட்டுமே இஸ்ரவேலின் மெய்யான தேவனை தொழுது வந்ததாக எலியா நினைத்திருந்தான். ஆனால் நெடுநாட்களாக நீடித்த வழிவிலகலின் மத்தியிலும் பலர் தேவனுக்கு உண்மையாயிருந்தார்கள். சகல மனிதர்களின் உள்ளங்களையும் வாசிக்கிறவர் தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்தினார். எலியாவிடம் தேவன், பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுமுடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏமாற்றமும் தோல்வியுமாகத் தெரிந்த அந்த காலகட்டங்களில் எலியாவுக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் அநேகமுண்டு. பொதுவாக நீதியானதிலிருந்து விலகும் நிலை காணப்படும் இக்காலகட்டங்களில் தேவதாசருக்கு தேவையான பாடங்கள் இவை. விலை மதிப்பிட முடியாதவை. எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் இஸ்ரவேலில் பரவியிருந்த வழிவிலகலைப் போன்றுதான் இன்றைய காலத்திலும் உள்ளது. தேவனுக்கு மேலாக மனிதரை உயர்த்துவதிலும், தலைவர்களை புகழ்வதிலும், பணம் எனும் கடவுளை வழிபடுவதிலும், சத்தியத்தின் வெளிப்பாடுகளுக்கு மேலாக அறிவியலின் போதனைகளை உயர்த்துவதிலும் ஏராளமானோர் இன்று பாபாகாலை பின்பற்றுகிறார்கள். அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் அவர்கள் மனதில் தீமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மேலும் தேவனுடைய நியமங்களுக்கு பதிலாக மனிதருடைய கொள்கைகளை புகுத்துகிறார்கள். தேவ வார்த்தையின் போதனைகளுக்கு மேலாக மனிதரின் பகுத்தறிவை போற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டதாக பகிரங்கமாக போதிக்கிறார்கள். நீதிக்கு அளவுகோல் தேவனுடைய பிரமாணம் என்கிறார் தேவன். இவர்களோ பிரமாணத்தால் பயன் ஏதும் இல்லை என்கிறார்கள். சகல ஆண்களும் பெண்களும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதரின் ஏற்பாடுகளுக்கு கொடுக்கும்படி அவர்களை வஞ்சக வல்லமையோடு சாத்தான் தூண்டி வருகிறான். மனிதரின் சந்தோஷத்திற்கும் இரட்சிப்பிற்கும் தேவன் நியமித்தவற்றை அவர்கள் மறந்துவிட வேண்டுமென்பதே அவன் ஆசை. சகல சத்தியத்திற்கும் எதிரியான அவன் அதற்கு முயன்று வருகிறான். இத்தகைய வடிவிலகல் எங்கும் பரவி வருகிற போதிலும் இது மனித இனம் முழுவதையும் பாதித்து விடுவதில்லை. உலகத்திலுள்ள அனைவருமே பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து சத்துருவுடன் சேர்ந்துவிடவில்லை. பாகால் முன் முழங்காலிடாத, அவனுக்கு பணியாத அநேகமாயிரம் பேர் உள்ளனர். கிறிஸ்துவையும் பிரமாணத்தையும் அதிகம் அறிய விரும்புகிறவர்கள் ஏராளமாக உள்ளனர். இயேசு சீக்கிரம் வந்து பாவம் மரணத்தின் ஆளுகையை முறித்துப் போடுவார் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அநேகர் உள்ளனர். இவர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள். ஆனால் தங்களை அறியாமல் பாகாலை தொழுவோரும் உண்டு. அவர்களோடு தேவ ஆவியானவர் இன்னும் போராடி வருகிறார். தேவனையும் அவர் வார்த்தையின் வல்லமையையும் உணர்ந்தவர்களின் நேரடி உதவி இவர்களுக்குத் தேவை. இத்தகைய சமயங்களில் தேவப்பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உற்சாகத்தோடு உதவ வேண்டும். வெளிச்சத்தைக் காண ஏங்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதவ வேத சத்தியத்தை அறிந்தவர்கள் முயலும்போது அவர்களுக்கு தேவ தூதர்கள் துணை செய்வார்கள். இவ்வாறு தூதர்கள் முன் செல்லும்போது ஊழியர்கள் எதற்கும் பயப்படத் தேவையில்லை. அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் செய்கிற மெய் ஊழியத்தின் விளைவால் அநேகர் சிலை வழிபாட்டிலிருந்து விலகி ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வார்கள். மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை நிறுத்திவிட்டு தேவன் பக்கத்தில் அவருடைய பிரமாணத்திற்காக நிற்பதற்கான தீர்மானத்தை அநேகர் எந்த பயமுமில்லாமல் எடுப்பார்கள்.
உண்மையும் உத்தமமானவர்களின் இடைவிடாத சேவையைச் சார்ந்து நடப்பவை ஏராளம். எனவேதான் கீழ்ப்படிவோர் மூலமாக நிறைவேற வேண்டிய தேவ நோக்கத்தை தகர்த்து போட தன்னால் இயன்ற எல்லா வழிகளிலும் சாத்தான் முயன்று வருகிறான். தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்தமான உன்னத நோக்கத்தை காண முடியாதவர்களாய்ச் சிலரை மாற்றி இவ்வாழ்வின் சிற்றின்பங்களினால் திருப்தியடையச் செய்கிறான். இலகுவான வாழ்வைத் தேடி அவர்களை ஓட வைக்கிறான். அல்லது நன்மை செய்யக்கூடிய இடத்திலிருந்து உயர்வான உலக ஆதாயத்தை நாடி ஓடச் செய்கிறான். வேறு சிலருக்கு உபத்திரவம் அல்லது எதிர்ப்பை தந்து அதைரியப்படுத்தி தங்கள் கடமையை விட்டு ஓடச் செய்கிறான். அப்படிப்பட்ட அனைவரையும் உருக்கமான இரக்கத்தோடே பரலோகம் உற்று நோக்குகிறது. பேசவிடாமல் ஆத்துமாக்களின் எதிரி தடுத்துள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளையிடமும் இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. உலகம் முழுவதற்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தரி நாளுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துமாறு நான் உனக்கு கட்டளையிட்டேன். நீ இங்கு என்ன செய்கிறாய்? இங்கு உன்னை அனுப்பியது யார் என்று தேவன் கேட்கிறார். பாவிகளின் இரட்சிப்பில் கிறிஸ்துவுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம்தான் அவருடைய பாடு மரணத்தின் மத்தியில் அவரை தாங்கின சந்தோஷமாயிருந்தது. இதுவே அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரின் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். இதுவே அவர்களை செயலாற்ற தூண்டும் குறிக்கோளாக இருக்க வேண்டும். தங்களுக்கும் தங்கள் சக மனிதருக்கும் மீட்பு எத்தனை அவசியம் என்பதை ஓரளவாவது உணர்ந்து கொள்கிறவர்களால்தான் மனித இனத்தின் பெருந்தேவையை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். பேரழிவின் நிழலிலிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் ஒழுக்க நலனும் ஆவிக்குரிய நலனும் அற்றவர்களாயிருப்பதைக் காணும்போது அவர்கள் மனதுருகுவார்கள். ஏனெனில் அந்த நலன்களோடு ஒப்பிடும்போது உலகப்பாடுகள் இலேசானவைகளாய்த் தெரியும். இங்கே உங்களுக்கு என்ன காரியம் என்கிற இதே கேள்வி குடும்பங்களிடமும் தனிப்பட்ட நபர்களிடமும் கேட்கப்படுகிறது. தேவ வார்த்தையின் சத்தியங்களை நன்கு அறிந்த குடும்பங்கள் இன்று பல சபைகளில் உண்டு. அவர்கள் என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அந்த ஊழியம் தேவைப்படும் இடங்களுக்கு அவர்கள் குடிபெயரும்போது தங்கள் செல்வாக்கின் எல்லையை விஸ்தாரமாக்கலாம். பூமியின் அந்தகாரப் பகுதிகளுக்குச் சென்று ஆவிக்குரிய இருளால் முற்றிலும் சூழப்பட்டுள்ளவர்களுக்காக புத்தியோடும் விடாமுயற்சியோடும் ஊழியம் செய்யுமாறு கிறிஸ்தவ குடும்பங்களை தேவன் அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளத் தேவை சுயதியாகமே. ஒவ்வொரு தடையும் நீங்கட்டும் என்று அநேகர் காத்திருக்கும் வேளையில் தேவனற்றவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் ஆத்துமாக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உலக ஆதாயத்தையும் விஞ்ஞான அறிவையும் பெற மோசமான பகுதிகளுக்கு கூட துணிந்து செல்லவும் கடுமையான துன்பம் அனுபவிக்கவும் தீங்கு அனுபவிக்கவும் மனிதர் ஆயத்தமாயிருக்கின்றனர். ஆனால் பிறர் நலனை முன்னிட்டு அவர்களுக்கு இரட்சகரை அறிவிக்க அதுபோன்று செய்ய ஆயத்தமாயிருப்போர் யார்? ஆவிக்குரிய பலமிக்கவர்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் அளவுக்கு மீறி சோதிக்கப்படுவதால் அதைரியம் ஏற்படலாம், நம்பிக்கை இழக்கலாம், வாழ்வில் எதுவுமே அனுகூலமாயில்லையென நினைக்கலாம். இதில் புதுமையோ விந்தையோ எதுவும் இல்லை. வல்லமையான தீர்க்கதரிசி ஒருவரே ஒரு பெண்ணின் கோபத்திலிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடினான் என்பதை அப்படிப்பட்ட அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நெடுந்தூரம் ஓடினான், களைத்துப் போனான், சோர்வடைந்தான். மிகுந்த ஏமாற்றத்தால் அவன் ஆத்துமா நொறுங்கிப் போனது. நான் சாக வேண்டுமென்று கோரினான். நம்பிக்கை இழந்து தோல்வியால் தன் ஊழிய பணிக்கு ஆபத்து ஏற்பட்டதாக தோன்றிய போதுதான் வாழ்க்கை பற்றிய உன்னத பாடத்தை கற்றுக்கொண்டான். மிகுந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனை நம்ப வேண்டியதின் அவசியத்தையும் அப்படி நம்பலாம் என்பதையும் தாம் பலவீனமடைந்திருந்த நேரத்தில்தான் கற்றுக்கொண்டான். தன்னலமற்ற தியாகப் பணிக்காக தங்கள் ஆற்றலைச் செல்ல விடுகிறவர்களுக்கு மனச்சோர்வும் அவநம்பிக்கையும் வரும்போது எலியாவின் அனுபவத்திலிருந்து அவர்கள் ஊக்கம் பெறலாம். தேவ ஊழியர்களின் வைராகியத்தை பிறர் தவறாக புரிந்து கொள்கிறார்களா? அவர்களை மற்றவர்கள் அவமதிக்கிறார்களா? அவர்களுடைய ஆலோசனைகளையும் கடிந்துரைகளையும் பிறர் புறக்கணிக்கிறார்களா?
அவர்களுடைய சீர்திருத்த முயற்சிகளுக்கு எதிர்ப்பு ஏற்படுகிறதா? அதனால் பகையுமனால் பகையும் ஏற்படுகிறதா? அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் வல்லமையும் அக்கறையும் அத்தகைய நிலையில் ஊழியர்கள் மேல் விசேஷமாக வெளிப்படும்.
ஆத்துமா மிகவும் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில்தான் கடுமையான பாவத் தூண்டல்களால் சாத்தான் அதை தாக்குகிறான்.
அவ்வாறுதான் தேவகுமாரனை மேற்கொள்ள அவன் நினைத்தான். ஏனெனில் இதே திட்டத்தால் மனிதர் மேல் அவன் அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறான். மன உறுதியின் வல்லமை பலவீனமடைந்து விசுவாசம் தோற்கும்போது நீதிக்காக நெடுநாட்கள் நின்ற மாவீரர்கள் கூட பாவத்தூண்டல்களுக்கு இடமடித்து விடுகிறார்கள். 40 வருட அலைச்சலையும் அவிசுவாசத்தையும் கண்டு களைப்படைந்த மோசே சர்வ வல்லவரின் மேலான பற்றை ஒரு கணம் தவறவிட்டு விடுகிறான். வாக்குத்தத்த தேசத்தின் எல்லை மட்டும் வந்த பிறகு அவன் தோற்றுப்போகிறான். அப்படித்தான் எலியாவும். வறட்சியும் பஞ்சமும் நீடித்த நாட்களெல்லாம் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டவன், சிறிதும் அச்சமின்றி ஆகாபை எதிர்கொண்டவன், மெய்யான தேவனுக்கு ஒரே சாட்சியாக கர்மேல் மலைமேல் இஸ்ரவேல் தேசத்தார் முன் நின்றவன் ஒரு கணம் தளர்ச்சியடைந்து தேவன் பேரிலுள்ள தன் விசுவாசத்தை மேற்கொள்ள மரண பயத்துக்கு இடங்கொடுத்து விடுகிறான். அதுபோல்தான் இன்றும் இருக்கிறது. சந்தேகம் நம்மை வளைந்து சூழ்நிலைகள் குழப்பமாகும்போது, வறுமையும் துயரமும் வேதனைப்படுத்தும்போது ஏகோகோவாவின் மேலுள்ள நமது நம்பிக்கையை நொறுக்க முயல்கிறான் சாத்தான். அப்போதுதான் அவனவன் நம் தவறுகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து தேவனை நம்பாதிருக்கவும் அவருடைய அன்பை குறித்து கேள்வி கேட்கவும் நம்மை தூண்டுகிறான். நம் ஆத்துமாவை அதைரியப்படுத்தி தேவன் மேலுள்ள நம் பற்றை உடைக்க முயல்கிறான்.
போராட்டத்தின் முன்னணியில் நிற்பவர்கள் ஒரு விசேஷித்த பணி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்படுகிறார்கள். அந்த தூண்டுதல் குறையும்போது சோர்ந்து போகிறார்கள். அதிதீர விசுவாசத்தையும் மனச்சோர்வு அசைத்து விடுகிறது. உறுதியான மனதைரியத்தையும் பலவீனப்படுத்திவிடுகிறது. ஆனால் தேவன் அதை புரிந்து கொள்கிறார். இந்நிலையிலும் அவர் அன்பும் இரக்கமும் காட்டுகிறார். இருதயத்தின் சிந்தைகளையும் நோக்கங்களையும் அவர் வாசிக்கிறார். சகலமும் இருளாய் தோன்றும்போது தேவனை நம்பி பொறுமையோடு காத்திருப்பதே தேவ பணியிலுள்ள தலைவர்கள் கற்க வேண்டிய பாடமாயிருக்கிறது. அவர்களுடைய இக்கட்டான நாளில் பரலோகம் அவர்களை கைவிடாது. ஓர் ஆத்துமா தன் வெறுமையை உணர்ந்து தன் தேவனை முற்றிலும் சார்ந்து நிற்கும்போது அந்த ஆத்துமாவை எவரும் வெல்ல இயலாது. பெலனற்ற ஆத்துமாவானது பெலன் பெற்று வெல்லும்.
சோதனை நேரத்தில் தேவனை எவ்வாறு நம்ப வேண்டும்? இது பற்றி எலியாவின் அனுபவம் கற்றுத்தருகிறது. அதிக பொறுப்பான பதவி வகிப்பவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல இந்த பாடம். போராட்டத்தை சந்திக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரியது இந்த பாடம். எத்துணை பலவீனராக இருந்தாலும் அவர்களை தூக்கி நிறுத்த எலியாவின் பலனானவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரிடமும் அவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவரவர் தேவைப்படி அவரவருக்கு அவர் வல்லமை வழங்குகிறார். மனிதன் தன் சுயபலத்தில் பலவீனன், தேவபலத்திலோ தீமையை மேற்கொள்ள பெலவான். பிறர் தங்கள் பாவங்களை மேற்கொள்ள அவர்களுக்கு உதவவும் அவன் பெலம் பொருந்தியவன். தேவனை தன் அரணாக கொண்டவன் மேல் சாத்தான் வெற்றி பெற முடியாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். ஏசாயா 45:24.
உடன் கிறிஸ்தவரே, சாத்தானுக்கு உங்கள் பலவீனம் தெரியும். ஆகவே இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். தேவ அன்பில் தரித்திருப்பதால் ஒவ்வொரு சோதனையையும் எதிர்கொள்ளலாம். உலகத்தை புரட்டும் பாவ அலையை தடுப்பதற்கான வல்லமையை கிறிஸ்துவின் நீதியே உங்களுக்கு தர முடியும். உங்கள் அனுபவத்தில் விசுவாசம் காணப்படட்டும். விசுவாசம் சகல பாரங்களையும் இலகுவாக்கி சகல சோர்வுகளையும் நீக்குகிறது. தேவ நடத்துதல்கள் இப்போது புதிராகத் தோன்றலாம். அவரில் தொடர்ந்து நம்பிக்கை வைப்பதால் அவற்றையும் புரிந்து கொள்ளலாம். அவர் காட்டும் பாதையில் விசுவாசத்தோடு செல்லுங்கள். சோதனை வரலாம், அது ஓடிவிடும். விசுவாசம் பெலப்படும். சேவைக்கு ஏற்றவர்களாக உங்களை மாற்றும். நாம் வெறுமனே வாசித்து மகிழ்வதற்காக பரிசுத்த வரலாறுகள் கொடுக்கப்படவில்லை. முற்கால தேவ மக்களின் வாழ்வில் நடைபெற்ற அதே விசுவாசக் கிரியைகள் நம் வாழ்விலும் நடைபெறவே அவை எழுதப்பட்டுள்ளன.
தேவ வல்லமையின் வாய்க்கால்களாக விளங்கும் இதயங்கள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் கர்த்தர் நிறைவான கிரியைகளை செய்து வருகிறார்.
கோதுமையைச் சுழகினால் புடைக்கிறது போல உங்களைப் புடைக்கிறதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருவிடம் சொன்ன வார்த்தைகளையே நம்மிடமும் சொல்கிறார். லூக்கா 22:31-32. கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடார். பாவத்தூண்டலால் மேற்கொள்ளப்பட்டு நாம் அவரை விட்டுவிடலாம். ஆனால் தம் ஜீவனையே மீட்கும் பொருளாகக் கொடுத்து நம்மை மீட்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. நம் ஆவிக்குரிய கண் திறக்கப்படுமானால் ஆத்துமாக்கள் அந்திமுன் அடிபணிவதையும் அரிக்கட்டு சுமக்கும் வண்டி போல துக்கத்தால் நிறைந்திருப்பதையும் ஏமாற்றத்தால் மரிக்கும் தருவாயிலிருப்பதையும் நாம் காணலாம். அவர்களுக்கு உதவியாக தூதர்கள் வேகமாக பறந்து சென்று அவர்களை சூழ்ந்துள்ள தீய சேனைகளை விரட்டியடிப்பதையும் அவர்கள் பாதங்களை உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்துவதையும் நாம் காணலாம். இவ்வுலகப் படைகளுக்கு மத்தியில் நடக்கும் யுத்தம் போலவே அவ்விரண்டு சேனைகளுக்கும் நிஜ யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தில்தான் மனிதனின் நித்திய எதிர்காலம் சம்பந்தப்பட்டுள்ளது.
எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் கேருபீன்களின் சிறகுகளுக்கு கீழே ஒரு கரம் தெரிந்தது. தெய்வீக வல்லமையால்தான் ஜெயமுண்டு என்பதை தேவ ஊழியர்களுக்கு போதிப்பதே இதன் நோக்கம். தேவனால் தம் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அந்த ஊழியம் தங்களைச் சார்ந்திருப்பதாக எண்ணக்கூடாது. இத்தகைய பொறுப்பின் பணி அநித்தியமானவர்களிடம் விடப்படவில்லை. ஒருபோதும் உறங்காமல் தமது திட்டங்களை நிறைவேற்றச் செயல்திருக்கும் தேவன்தாமே தம் பணியை நிறைவேற்றுவார். தம் மக்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவோரின் ஆலோசனைகளை அதமாக்கி துன்மார்க்கரின் நோக்கங்களை அவர் குலைத்துப் போடுவார். சேனைகளின் கர்த்தரும் கேருபீன்கள் நடுவே வாசம் செய்பவருமான ராஜா இந்த தேசத்தின் குழப்பங்களுக்கும் சச்சரவுகளுக்கும் மத்தியிலும் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ராஜாக்களின் அரண்கள் உடைக்கப்பட்டு கோபாக்கினையின் அம்புகள் அவருடைய சத்துருக்களின் இருதயங்களை ஊடுருவும் போது அவருடைய மக்கள் அவருடைய கரங்களில் சுகமாயிருப்பார்கள்.